ஹலோலியா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த எல்லா ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி மௌன ஜபம் செய்வோம். ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். மீண்டுமாக இந்த எல்லா ஆராதனைக்குள்ளாக கடந்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்ல, இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையை ஆஸ்வதிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 118வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 118வது பாடல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட பேசுகிறேன். நம்மிடமாக இந்த நாளிலும் கூட நம்ம தொடர்ந்து சங்கீதம் புத்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 124வது சங்கீதத்தை இந்த நாளிலும் கூட நாம் தியானிப்போம். சங்கீதம் 124வது சங்கீதத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர்தாமே தமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மில் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்போது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணீர் தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இதான் இந்த சங்கீதம் 124 வார்த்தைகள். இந்த சங்கீதமானது தாவீதினாலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இது ஆறுகோணா சங்கீதத்தினுடைய தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் கிட்டத்தட்ட 8 வசனங்களை உடைய சங்கீதமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்து வந்து கொண்டிருப்பது போல இந்த ஆறுகோணா சங்கீதம் மேல் நோக்கி போவது, அதாவது எருசலேமை நோக்கி போகக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. மேல் நோக்கி பாடக்கூடிய ஆலய எருசலேமை நோக்கி பாடக்கூடிய ஒரு மேல் நோக்கி பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஆறுகோணா சங்கீதம் என்ற ஒரு தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. இது இந்த ஆறுகோணா தலைப்பிலே இந்த 124வது சங்கீதம் 5வது சங்கீதமாக இருக்கிறது. இது தாவீதினாலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதமானது தன்னை மீண்டுமாக பலப்படுத்தி கொள்வதற்கு, தன்னை மீண்டுமாக கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்திலே வளர்ந்து கொள்வதற்கு எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மன நிறைவை தரக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் பக்கம் நிற்கிறார் என்பதை இந்த தாவீதின் மூலமாக இந்த 124வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த 8 வசனங்களை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். இந்த 8 வசனங்களை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். சங்கீதம் 124:8 நாம் பார்க்கும்போது 1-2 வசனங்கள் ஒரு பிரிவாகவும், 3-5 வசனங்களை 2வது பிரிவாகவும் நம்ம பிரிக்கலாம். 3வது பிரிவாக 7-8 வசனங்களை நாம் பிரிக்கலாம். 1வது பிரிவு 1-2 வசனங்கள், 2வது பிரிவு 3-4 வசனங்கள், 3வது பிரிவு 6-7-8 வசனங்களை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். இந்த சங்கீதம் 1வது பிரிவை நாம் பார்க்கும்போது 1-2 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த 2 வசனங்கள் சொல்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் என்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2வது பகுதியை நான் பார்க்கும்போது 3-5 வசனங்கள், கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் முடிவு என்ன ஆயிருக்கும், முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எனக்கு உதவி செய்யலனா முடிவு என்னவாக இருக்கும் என்று சொல்லி இந்த 3 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 3வது பிரிவாக 6-7-8 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் தந்த விடுதலைக்காக அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் தந்த நன்மைகளுக்காக அவரை நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3வது பிரிவிலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி 3 பிரிவுகளாக நாம் இந்த சங்கீதத்தை பிரிக்கலாம். இப்போது 1வது பிரிவு 1-2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் என்று தாவீது சொல்கிறான். இன்ற ஒரு கேள்வி, இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தாவீது தன் வாழ்க்கையிலே கேள்வி கேட்டிருக்கிறான். இன்றைக்கு நாமும் கேட்க வேண்டும், கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் என்ன நடக்கும். தாவீது கேட்குறான், கர்த்தர் என் பக்கத்தில் இராவிட்டால் என்ன நடக்கும். இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. தாவீதும் கேட்குறான், இன்றைக்கு நாம் கேட்குறோமா. அப்போது முதல் பகுதி கேள்வி பகுதியாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே நாமும் கேள்வி கேட்க வேண்டும். ஏன் கேட்கணும்? கேள்வி கேட்கிற போது தான் விசுவாசம் வளரும். ஏன் சொன்னால், நம் பக்கத்தில் இல்லை என்று சொன்னால், உதாரணத்தை நீங்கள் பார்த்து சொன்னால், இன்றைக்கு நான் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இன்றைக்கு நான் சபைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கும்போது தான் பதில் கிடைக்கும், விசுவாசம் வளரும். ஏன் சொன்னால், கேட்கல அப்படின்னு சொன்னால், அவர் யார், அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அந்த சபை எப்படிப்பட்டது, அந்த சத்தியம் எது, ஒன்றுமே தெரியாது. நம்ம எல்லோரும் மாதிரி நாமளாம் போயிட்டே வந்துட்டே இருப்போம். ஆனால் தாவீது கேட்குறான், கர்த்தர் என் பக்கத்தில் இராவிட்டால் என்ற ஒரு கேள்வி அவன் வாழ்க்கையிலே வருகிறது. அப்போது இன்றைக்கு தன்னை பரிசோதிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த 124வது சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. தாவீதே தன்னை பரிசோதித்துக்கிறான், நான் யார், அவர் என்னுடைய நிலைமை என்ன, நான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் ராஜாவாக மாறியிருக்கிறேன், அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் என் பக்கத்தில் இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் எனக்கு கிடைக்காது என்று சொல்லி இந்த 1வது பகுதியிலே 2 வசனத்திலே அவன் சொல்லுகிறான். அப்போ விசுவாசம் வளர்த்து கொள்வதற்கு இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது பகுதி 3:4-5 வசனம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் என் முடிவு எப்படி இருக்கும் என்று தாவீது சொல்கிறான். என் கர்த்தர் என் பக்கத்தில் இல்லை என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும் என்ற ஒரு கேள்வி கேட்குறான். அடுத்ததாக, அவர் என் பக்கத்தில் இல்லை என்று சொன்னால் தாவீது பதில் கேட்குறான், பதில் சொல்கிறான். அப்போ முதலாவது பகுதி கேள்வி பகுதி, இரண்டாவது பகுதி பதிலை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. 3:4-5 வசனங்கள் பதிலை தரக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொன்னால், 3வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவர் கோபம் என்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்போது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமா மேல் பெருகி கொந்தளிக்கும், ஜனங்கள் தமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்லுவாராக. ஏன்னா கொந்தளிப்பு ஏற்படும், தண்ணீர்கள் புரளும் என்று தாவீது சொல்கிறான். ஏன் நாம் சிந்தித்து பார்ப்போம், கோபம் என் மீது வரும், கொந்தளிப்பு வந்திருக்கும், தண்ணீர் என் மீது வந்திருக்கும். தண்ணீர் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, செங்கடலை இரண்டாக பிளந்திருக்கிறாரு, யோர்தானை இரண்டாக பிளந்திருக்கிறாரு. இந்த தண்ணீரை பிளக்கவில்லை என்று சொன்னால், வழி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன என்று நான் நினைத்து பார்ப்பேன். அதே மாதிரி தான் இங்கே தாவீது சொல்கிறான், இப்படிப்பட்ட ஆபத்து எல்லாமே எனக்கு வந்திருக்கு. இப்போ கேள்வி கேட்டதுனால தான் பதில் கிடைச்சிருக்கு. இந்த ஆபத்தெல்லாம் எனக்கு இருந்திருது, தண்ணீர் என் மேல் பிறந்திருக்கிறது, விரோதங்கள் எனக்கு வந்திருக்கிறது, கொந்தளிப்பு எனக்கு வந்திருக்கிறது, மனுஷர்கள் எனக்கு விரோதமாக வந்திருக்கிறார்கள், எல்லாமே அவன் சொல்கிறான். இது எல்லாமே என் நடந்திருக்கிறது, ஆனால் என் பக்கத்தில் அவர் இல்லை என்று சொன்னால் இது எல்லாமே என்னை மேற்கொண்டிருக்கும். அவர் என் பக்கத்தில் இருப்பதனாலே இந்த கொந்தளிப்பு, இந்த தண்ணீர், மனுஷர்கள் விரோதமாக என் மீது விழுந்தார்கள், இது எல்லாமே என்னை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. இதுதான் கேள்விக்கான பதில். அப்போது இன்றைக்கு நாம் கேள்வி கேட்குறோமா, யார் அந்த தேவன், யார் அந்த தேவன் என்ற ஒரு கேள்வி நாம் கேட்கும்போது பதில் கிடைக்கும். ஏன் சொன்னால், இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், கர்த்தர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீதும் அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகம புத்தகம் 16:16 9 வசனம், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஏன் சொன்னால், அந்த தேவனை யார், அவர் அவருடைய அதிசயங்கள் என்ன, முதலாவது நம்ம கேட்கணும் யார் அவர், அந்த அதிசயங்கள் எப்படிப்பட்டது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை விவரித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அதே 1:16:24 வசனம் சொல்லுது, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். இப்போ சொல்லக்கூடிய ஒரு வேலை நமக்கு இருக்குது, அதுதான் தாவீது சொல்கிறான். இங்கே 4 புத்தகத்திலும் தாவீது சொல்கிறான், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கேள்வி கேட்டபோது அவர் யார் என்பதை தாவீது உணர்ந்து கொண்டிருக்கிறான். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய கர்த்தராகிய தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கேள்வி கேட்டபோது தான் அவருடைய முடிவு கிடைக்கிறது, பதில் கிடைக்கிறது. அப்போது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்தாரோ அதை மற்றவர்களுக்கு சொல்லு, அதுதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு என்ன செய்தாரோ, நமக்கு என்ன செய்தாரோ அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கடமை பொறுப்பு நமக்கு இருக்குது. அதுதான் இந்த 124வது சங்கீதத்திலே தாவீது வலியுறுத்தி சொல்கிறான். அடுத்ததாக 3வது பகுதி சொல்லப்பட்டிருக்கு. 3வது பகுதி நான் பார்க்கும்போது, அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்க வேண்டும். ஏன் துதிக்கணும், நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், எனக்கு பதில் கிடைச்சிருக்கு, இப்போது நான் அவர் என்ன செய்யணும், துதிக்கணும். எதில், எதற்காக துதிக்கணும், எதற்காக அவரை துதிக்கணும், எதற்காக அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும் என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அப்போ கேட்கும்போது, ஏன் ஜெபிக்கணும், ஏன் அவரை நோக்கி நம்ம துதிக்கணும், ஏன் அவருக்கு நான் நன்றி செலுத்தணும் என்பதை குறித்து 3வது பகுதியிலே அவன் சொல்லுகிறான். 6, 7, 8 வசனங்களிலே அவன் சொல்லுகிறான். இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது, 8:6-7:8 பார்க்கும்போது, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கூடாதிருக்கிற கர்த்தருக்கு சோஸ்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்து நாம் தப்பினோம் என்று தாவீது சொல்கிறான். வேடருடைய கண்ணிக்கு நான் தப்பியிருக்கிறேன். அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் அவருடைய வேடருடைய கண்ணுக்கு தப்பியிருக்கிறோம், அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருப்பதற்காக நான் அவரை துதிக்க வேண்டும் என்று தாவீது சொல்கிறான். அப்போது இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எனக்கு இருக்கிற ஆபத்து, நமக்கு இருக்கிற ஆபத்து கர்த்தர் என்னை காப்பாற்றியிருக்கிறாரு, அதற்காக நான் துதிக்கணும். ஏன் துதிக்கணும் அப்படின்னு சொன்னால் தாவீது சொல்கிறார், வேடருடைய கண்ணிக்கு என்னை தப்பி இருக்கிறாரு. அவர் அது மட்டுமல்ல, வேதத்தில் இங்கே பார்க்கும்போது ஆறாம் வசனம் சொல்லுது, அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரி. ஏன்னா அந்த பற்கள் என்பது சிங்கத்துக்கு ஒப்பனையாக, சிங்கத்தினுடைய பற்களுக்கு அகப்படாதபடி, சிங்கம் என்பது பிசாசு, பிசாசுனுடைய பற்களுக்கு அகப்படாதபடி என்னை அவர் பாதுகாத்திருக்கிறாரு. அதனாலே நான் அவர் என்ன செய்யணும், நான் துதிக்கணும் என்று சொல்லி தாவீது சொல்கிறான். அப்போது இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த தேவனை நாம் துதிக்கிறோமா? நடைமுறை வாழ்க்கையிலே தாவீதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தாவீது சொல்கிறான், நான் கேள்வி கேட்டேன், எனக்கு பதில் கிடைச்சிருக்கு, பதில் கிடைச்ச பிறகு நான் அவருக்கு நன்றி செலுத்தணும், அந்த நன்றியை ஜபமாக நான் மாற்ற வேண்டும். அதான் அவர் வேதம் சொல்லுது, அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் சொல்லுகிறான். எட்டாம் வசனம் சொல்லுது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்போது இன்றைக்கு அவரை துதிக்கக்கூடிய ஒரு கடமை, ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உயர்ந்த நிலைக்கு நீ சென்று கொண்டிருக்கலாம், உயர்வான நிலைக்கு நீ சென்றிருக்கலாம், ஆனால் தாவீதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவருடைய அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறான். அப்போது இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு செய்த நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? அடுத்ததாக அவரை நோக்கி நாம் துதிக்கிறோமா? எனக்கு என் வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகள் ஏராளம், ஏன்னா எண்ணி முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் செய்திருக்கிறார். அப்போது அந்த அதிசயத்திற்காக அவரை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதான் இந்த தாவீது சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கேள்வி வர வேண்டும், விடை கண்டுபிடிக்க முடியும், துதிக்க முடியும். இதான் புரிந்து கொள்ள வேண்டும், கேள்வி கேட்டாதான் விடை கிடைக்கும். கர்த்தர் யாரு தெரியாது, சபை என்ன தெரியாது, விசுவாசம் தெரியாது, சத்தியம் தெரியாது, இதெல்லாமே தெரியாது இருக்கும் போது அவர் யாருன்னு தெரியாது. இப்போது இயேசு நீங்கள் பார்த்துருன்னு சொன்னால் அற்புதம் செய்கிறாரு. என்ன அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தையில் சொல்லலாம், இயேசு அற்புதம் செய்கிறாரு. ஆனால் என்ன அற்புதம் யாருக்கும் தெரியாது, ஆனால் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வேதத்தை நாம் படிக்கணும், வேதத்தை நம்ம வாசிக்கணும், வேதத்தில் அற்புதங்களை நம்ம புரிஞ்சிக்கணும். ஒரு அற்புதத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் நீ கேள்வி கேளு. கேள்வி கேட்கும்போது பதில் கிடைக்கும். அந்த பதில் கிடைத்தால் உன் விசுவாசம் வளரும். ஏன்னா கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும், பதில் கேட்கும் போது தான் விசுவாசம் வளரும். ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர்கள் வேதத்தை படித்திருக்கிறார்கள், ஆனால் கேள்வி கேட்குறாங்களா, சபைக்கு போகிறாங்க, விசுவாசிக்கிறாங்களா, கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது தெரியாது. ஆனால் கேள்வி கேட்கும்போது பதில் கிடைக்கும். யார் அவர், அவர் செய்த அற்புதங்கள் என்ன, ஏன் நாம் அவரை துதிக்கணும், ஏன் சபைக்கு போகணும், இப்படிப்பட்ட கேள்விலாம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரு. இந்த சங்கீதத்தை புத்தகத்தின்படி 124வது சங்கீதம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதை தியானிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. இந்த சங்கீதமானது குறைவான ஒரு சங்கீதமாக இருந்தாலும், ஒரு 8 வசனமாக இருந்தாலும் கூட அநேக சத்தியங்களை தாவீது இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கு. தன்னையே அவன் பரிசோதித்திருக்கிறான், நான் யாரு என்ற ஒரு கேள்வி அவன் கேட்குறான். நான் யாரு, என் பக்கத்தில் கர்த்தர் இல்லை என்று சொன்னால் சிங்கங்கள் என்னை அவருடைய பற்களுக்கு இரையாய் இருப்பேன், தண்ணீர்கள் என் மேல் புரண்டிருக்கும். இதெல்லாம் அவனே கேள்வி கேட்குறான், தன்னையே அவன் பரிசோதிக்கிறான். அப்போ இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் வரும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் கேள்வி கேட்குறோமா, எனக்கு தேவன் செய்த நன்மைகள், அந்த நன்மையினாலே நான் அடைந்து கொண்ட பலன், அவர் கேட்கும்போது தான் நம்மையே நம்ம பரிசோதிக்க முடியும். என் விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா, ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், என் விசுவாசம் வளர்கிறதா அல்லது கீழ் நோக்கி போகிறதா, நான் சபைக்கு தொடர்ந்து செல்கிறேனா, நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேனா, இயேசுவை அதிகமாக விசுவாசிக்கிறேனா, இந்த வேதத்தை நான் படிக்கிறேனா, வேதத்துடைய அதிசயங்களை நான் புரிந்து கொள்கிறேனா, இப்படிப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளும் கேட்கும்போது நமக்கே குறைகள் தெரியும், நான் எந்த குறையோடு இருக்கிறேன் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த நாளிலும் கூட இந்த அரகோணா சங்கீதத்திலிருந்து ஒரு 124வது வச அதிகாரத்தை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால் இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிக்கும் கர்த்தர் பரிபூரமான ஆசீர்வாதமும் சமாதானமும் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலும் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் பரிபூரமான ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாம் ஜெபிப்போம். நாம் ஒன்று கூடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அடியார் அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை ராஜாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அடியார் நீர் எங்களை ஆசீர்வதியும் எங்களை பலப்படுத்தும் ராஜா. மகிமை ராஜாவே, மகிமை ராஜாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. அருளியோ அருளியோ ஆவியானவரே பலப்படுத்தும் மகிமே ராஜாவி உம்முடைய சமாதானம் இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. அப்படியே ஒரு குடும்பத்தாரையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும் ராஜா. அவருடைய தேவைகளை சந்தியும் ராஜாவே. மகிமே ராஜாவே, நீரை ஆலோசனை கத்தராக இருந்து வழி நடத்தும். தடைகளை நீக்கி போடுகிற தேவனே, அப்படியே மதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளும் நீக்கி போடும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. மகிமே ராஜா நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. அப்படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே. அப்படியா பேர் பேராக நீர் ஆசீர்வதியும் ராஜா. அதிசயமானவரே, அப்படியா ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தகப்பனே. வாதைகளும் பொல்லாப்புகளும் நேரிடாதபடி நீதாமே குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமே ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொன்ன தகப்பனே. மகிமே ராஜாவாக இருக்கிற நீரே எங்கள் குடும்பங்களிலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் தேவைகளை சந்தியும். குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளை நீக்கி போடும் ராஜா. மகிமை ராஜாவே, குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளும் நீக்கி போடும். உங்களுடைய பரிபூரமான சமாதானம் கிருபையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே. அப்படியா நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பரிபூரமான சமாதானத்தோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய கிருபை இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரே ஆசீர்வதியும் ராஜா. நீரே பலப்படுத்தும் ராஜா. நீரே பலவீனங்கள் எடுத்துப்போம். மகிமே ராஜாவே உம்முடைய கரம் இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. நீரே பலப்படுத்தும் ராஜா. சமாதானத்தின் தேவன், இப்படி பரிபூரமான சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒரு பரிபூரமான சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா பலப்படுத்துகிற தேவனே நீர் எங்களை பலப்படுத்து ராஜா. எங்களுடைய பலவீனங்கள் எடுத்து போடும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். உன்னுடைய நாணத்தினாலும் புத்தினாலும் நீர் அவளை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக குடும்ப தலைவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. 30, 60, 60, 100 பலன் தரக்கூடிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே செய்ய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமை ராஜாவி, குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பலவீனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எடுத்து போடும் ராஜா. ஆயுசு நாட்களை கூட்டித்தாரும் ராஜா. பலவீனங்கள் எடுத்து போடும். மகிமை ராஜாவி, நீரே பலப்படுத்த ராஜ், மகிமே ராஜ், நீ பரிபூரமான சமாதானம் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ராஜ். இதோ மகிமே ராஜ, பூமியிலே சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த கடைசி காலத்திலும் கூட பிரிவினைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் கூட தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற, தேவனை விசுவாசித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் எங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கும். அப்படிப்பட்ட பிரிவினைகள் எங்கள் குடும்பங்களை அணுகாதபடி நீ பரிபூரமான சமாதானத்தோடு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுடைய கிருபை இறங்கட்டும் ராஜ். வேத சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு நான் பணியை போல் இருப்பேன் என்று சொன்ன தகவல், பணியை போல உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ். ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ். எந்த நோக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற தகப்பனே, அப்படியா அந்த நோக்கங்களை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ். இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதங்களை விசுவாசிக்க, தியானிக்க நீ செய்த கிருபிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜ். அப்படியாக அந்த கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் கேள்வி கேட்கிறவர்களாக, பதிலை கண்டுபிடிப்பவர்களாக, உண்மை துதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ். அதிசயமானவர், உங்களுடைய கரம் எங்களை வழி நடத்துகிறோம், உங்களுடைய பரிபூரமான சமாதானம் எங்களை வழி நடத்துட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரே ஆசீர்வதி, நீரே பலப்படுத்து ராஜ், நீரே எங்கள் பலவீனங்கள் எடுத்து போடும் ராஜ். மகிமே ராஜாவி, மகிமே ராஜாவி, நீரே எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை ஆசீர்வதி ராஜ். நீரே பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். அதிசயமானவரே, 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 நீர் எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. நீரை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீரே ஆசீர்வதி, நீரே ஆசீர்வதி, நீரே ஆசீர்வதியும் ராஜா. உம்முடைய சமாதானம் இறங்கட்டும், உம்முடைய சமாதானம் இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்படியா எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பலவீனங்கள் எடுத்துப்போ, எங்கள் தேவைகளை சந்தியும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்படியா எங்கள் தேவைகளை சந்தியும் ராஜா. உங்க கிருபை இறங்கட்டும், இந்த கிருபை இறங்கட்டும் ராஜ். அதிசயமானவரே, நீரே எங்களை ஆசீர்வதி, நீரே எங்களை ஆசீர்வதியும் ராஜ். நீரே பலப்படுத்தும், நீரே பலப்படுத்த ராஜ். நீரே பலவீனங்கள் எடுத்து போடும், நீரே பலப்படுத்த ராஜ. அதிசயமானவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தகப்பன். அப்படியா அந்த பூமியிலே நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ். குடும்பத்திலே பிரிவினைகள் வராதபடி பரிபூரமான சமாதானம் குடும்பங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ். அதிசயமானவரே, நீர் எங்கள் தேவைகளை சந்தியும். இதோ என்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் நான் வெக்கப்படுத்த விட மாட்டேன் என்று சொன்ன தகப்பன். அப்படியா அந்த பூமியிலே நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி நீ சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ். மகிமை ராஜா, நீர் எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை பலப்படுத்து, இந்த பரிபூரமான சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரே ஆசீர்வதியும் ராஜ், நீரே பலப்படுத்தும் ராஜ். இந்த பரிபூரமான சமாதானம் கிருபை எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்படியா எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்து ராஜ். எங்களுடைய பலவீனங்கள் எடுத்துப்போம், பரிபூரமான சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் ஆசீர்வதி, பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும் ராஜ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கிருபையும் சமாதானம் எங்களை வழி நடத்தட்டும். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, அப்படியா நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜ். மகிமை ராஜ், மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும், ஒவ்வொரு தேவைகளை சந்தியும் ராஜ். என்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் நான் அப்பத்திற்காக கையேந்த விடமாட்டேன் என்று சொன்ன தகப்பன். அப்படியா அந்த பூமியில நாங்கள் கையேந்தாதபடி நீயோ கடன் வாங்க மாட்டா என்று சொன்ன தகப்பன். கடன் கொடுக்கிற பிள்ளைகளா நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜ். அதிசயமானவரே, அதிசயமாக வழி நடத்தும் ராஜ். நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி உங்களுடைய கிருபையும் சமாதானம் பரிபூரமாக இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதி, நீர் எங்களை பலப்படுத்தும், உங்களுடைய பரிபூரமான சமாதானம் கிருபையும் எங்களை வழி நடத்தட்டும் ராஜ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதி, பலப்படுத்தும், பாதுகாத்து இந்த கிருபை எங்களோடு கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினை ஆசீர்வதி. ஆமென். நம்மிடமாக கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்லலாம். கர்த்தருடைய ஜெபம், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென்.